நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தியரங்கில், இலங்கையில் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் அமைச்சரவையில் ஒருமித்த கருத்துக்கள் இல்லை என்று அமைச்சர் மனோ கணேசன் பிபிசியிடம் தெரிவித்தவை,
அரசுக்குள்ளே இருக்கும் வேறு சில தரப்புகள் பொதுமன்னிப்பு மட்டுமல்ல பிணை கூட வழங்கக்கூடாது என்ற அளவில் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆகவே இப்பதிவான பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கின்றன. இது சம்பந்தமாக நாங்கள் அரசுக்குள்ளே ஏன் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை என்றால், இந்த இரண்டு தரப்பு கருத்துக்கள் மத்தியிலேயும் கருத்து மறுமாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது.
மலையக மக்களின் நலன்களை வலியுறுத்தி இன்று கிளிநொச்சி பரந்தனில் நடைபெற்ற கூட்டம் குறித்த செய்திகள், யாழ் முஸ்லீம்களின் மீள்குடியேற்றம் தொடர்பில் வடமாகாண சபையின் நிலைப்பாடு, மறைந்து வரும் மங்களேசை சிறப்பு தொடரின் 7ஆம் பகுதியில் தவில் வாத்தியத்தின் சிறப்பு மற்றும் அதில் ஈடுபட்டுள்ளவர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள்,
இதே நிரந்தரமாக செய்யக்கூடிய கவர்மெண்ட் வேலை இல்லை, கைத்தொழில், இதுலேயே நம்ம சம்பாதிச்சு ஒன்றும் செய்ய முடியாது, மரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், மாதம் இவ்வளவுதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நேரம் தொழில் நடக்கும், ஒரு நேரம் இல்லாமல் இருக்கும், மழை காலத்தில் சுத்தமாக இருக்காது.
ஆகியவும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் திருநாவுக்கரசு விக்னராஜா மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சோமாலிய தலைநகர் மொகதீஷுவிலிருந்து அல் ஷபாப் இஸ்லாமிய குழுவை விரட்டி அடித்திருந்த சோமாலிய ராணுவ தளபதி தலைநகர் ஹோட்டல் விடுதியொன்றில் நடந்த குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஜெனரல் அப்தி கரீம் தகாபாண்டனும் குறைந்தது 15 பேரும் மொகதீஷுவின் ஷாஃபி ஹோட்டலில் நடந்த இரட்டை கார் குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை தாங்களே நடத்தியிருந்ததாக அல் ஷபாப் அறிவித்திருக்கிறது. 2011ஆம் ஆண்டு அல் ஷபாப் குழுவை ஜெனரல் தகாபான் முன்னின்று நடத்திய தாக்குதல் தலைநகரிலிருந்து வெளியேற்றியிருந்தாலும், நகரிலே அவ்வப்போது அந்த குழுவினருடைய தாக்குதல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பதுண்டு. இஸ்லாமிய தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் சில மணி நேரம் இருந்த அந்த ஹோட்டல் விடுதியை அரசு படையினர் இப்போது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என சோமாலிய அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள்.
எகிப்தில் நேற்று சனிக்கிழமை ரஷ்ய விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்திற்கு ரஷ்யாவின் போக்குவரத்து மற்றும் அவசரகால சேவைகளுக்கான அமைச்சர்கள் சென்றுள்ளனர். இந்த விமானத்தில் பயணித்த 224 பேரும் கொல்லப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. விமானம் விழுந்து நொறுங்கியமைக்கான காரணம் பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கும் எகிப்திய குழுக்களுக்கு உதவுவதற்காக ரஷ்யாவின் விமான போக்குவரத்து துறையின் தலைவரும் அங்கு சென்றுள்ளார். இதுவரையில் 175 பேரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மற்றவர்களின் சடலங்களை கண்டுபிடிப்பதற்காக சைனாய் தீபகற்பத்தின் பரந்துபட்ட பிரதேசமெங்கிலும் தேடுதல் நடந்து வருகின்றது. பலியானவர்களுக்காக ரஷ்யா எங்கிலும் ஒரு நாள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது.
துருக்கியிலே கடந்த 5 காலம் பகுதிக்குள் 2வது முறையாக நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்களிப்புகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. ஜூன் மாதம் நடந்த தேர்தலிலே தாங்கள் எட்ட தவறிய பெரும்பான்மையை தற்பொழுது பெற்றுக்கொள்ளலாம் என அதிபர் ரசீப் தயிப் எர்டோகன் அவர்களுடைய ஏகே கட்சி கருதுகிறது. தலைநகர் இஸ்தான்புலில் வாக்களித்து பேசிய அதிபர் எர்டோகன் அவர்கள் தேர்தலின் முடிவுகள் மறிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அதிபருடைய சர்வாதிகார போக்கை தடுத்து நிறுத்த கிடைத்திருக்கின்ற ஒரு பெரும் வாய்ப்பு என எதிரணி இந்த தேர்தலை விமர்சித்திருக்கிறது, வர்ணித்திருக்கிறது. குர்தின போராளிகளுடன் ஏற்பட்டிருந்த போர் நிறுத்தம் முறிந்து மோசமான பல குண்டு தாக்குதல்கள் நடந்ததை அடுத்து பாதுகாப்பு குறிப்பான விவகாரங்கள் இந்த தேர்தலில் முக்கிய விஷயமாக பேசப்பட்டிருந்தன.
அஜர்பைஜானின் பிரதான எதிர்க்கட்சிகள் வாக்குப்பதிவை புறக்கணிக்கும் நிலையில் அங்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்றது. அதிபர் இல்ஹாம் அலியேவின் அரசாங்கம் அதன் விமர்சகர்களில் பெரும்பாலும் அனைவரையும் சிறையில் அடைத்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசாங்கம் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக கடந்த 2 தசாப்தங்களிலும் அதிகமான காலத்தில் முதல் தடவையாக OSCE என்கின்ற சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இந்த தேர்தலை கண்காணிக்க மறுத்துவிட்டனர். அதிபர் அலியேவின் ஆளும் கட்சி இலகுவாக பெரும்பான்மை பலத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்ற தேர்தல் முடிவு முன்கூட்டியே தெரிந்துவிட்டதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர்.
முதன்முறையாக 1ஆம் உலகப் போரில் பிரிட்டிஷ் படைகளில் இருந்த சீக்கிய வீரர்களின் நினைவாக பிரிட்டனில் முதன்முறையாக தேசிய நினைவு இடம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தின் மத்திய பகுதியில் இருக்கின்ற தேசிய பூங்கா ஒன்றிலே சீக்கிய போர் வீரன் ஒருவரின் நெஞ்சு வரை அமைந்திருக்கின்ற வெண்கல சிலையொன்று சீக்கிய மரபுப்படியான ஆராதனைகள் மற்றும் 1 நிமிட மௌன அஞ்சலி என்பவற்றுடன் திறந்து வைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் சீக்கியர்கள் 1/5 பங்கினராக அமைந்திருந்தார்கள். சுமார் 130,000 சீக்கிய வீரர்கள் 1ஆம் உலகப் போரில் போரிட்டிருந்தார்கள்.
வங்கதேசத்தில் மதச்சார்பற்ற பதிப்பக உரிமையாளர்கள் மீது சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கும் விதமாக நூற்றுக்கணக்கானோர் தலைநகர் டாக்காவில் பேரணியாக சென்றுள்ளனர். இஸ்லாமியவாதிகள் என்று சந்தேகிக்கப்படுபவர்கள் நூல் வெளியீட்டாளர் ஒருவரை வெட்டி கொலை செய்திருந்தனர். மேலும் 3 மதச்சார்பற்றவர்களையும் காயப்படுத்தியிருந்தனர்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்ச்சியாக சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாகவே இருந்து வருகிறது. இதுகுறித்து அரசிடம் தெளிவான ஒருமித்த கருத்துக்கள் இல்லை என்று பல்தரப்பில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சர் மனோ கணேசன் அவர்களுடன் பேசினேன்.
ஒருமித்த கருத்து இல்லை என்பது உண்மைதான். என்னை பொறுத்தவரை நிலைப்பாடு என்னவென்றால், ஒட்டுமொத்தமாக எல்லா அரசு தலைவருக்கும் பொதுமன்னிப்பு வழங்கிட வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். பொதுமன்னிப்பு வழங்குவது மட்டுமல்ல, அவர்களுக்கு அவர்களது காலம் அனாவசியமாக மேலதிகமாக சிறைக்கூடங்கள் கவிதை விட்டு அவர்களுக்கு நஷ்டேடு வழங்கினாலும் கூட நான் திருப்தி அடைவேன். அந்த அளவுக்கு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆனாலும் கூட அரசுக்குள்ளே இருக்கும் வேறு சில தரப்புகள் பொதுமன்னிப்பு மட்டுமல்ல பிணை கூட வழங்கக்கூடாது என்ற அளவிலே உறுதியாக இருக்கின்றார்கள். ஆகவே இப்பதிவான பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கின்றன. இது சம்பந்தமாக நாங்கள் அரசுக்குள்ளே ஏன் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை என்றால், இந்த இரண்டு தரப்பு கருத்துக்கள் மத்தியிலேயும் கருத்து முறைமாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது, வாதவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வாதவாத முடிவில் தான் ஒரு ஒருமித்த முடிவு வரும். ஆனால் அந்த முடிவு வருவதற்குரியே சில தற்காலிக நிவாரணங்கள் தரலாம் என்றால் அது தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அது இதுதான் சொல்லக்கூடிய உண்மையான நிலை.
இல்ல, அரசியல் கைதிகள் விடுதலை என்பது நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிறது. அமைச்சரவைக்குள்ளேயே மாற்று கருத்துக்கள் என்று வெளிப்படையாக உங்களை போன்றவர்கள் சொல்லும் பொழுது, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வந்து ஒரு நீதி தேவை, அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை ஏன் அரசு பார்க்க தவறுகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா?
அரசு ரீதியாக இதை பார்க்கின்றது நினைக்கின்ற அரசு தலைமை, அதாவது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டால் நீதி அமைச்சர் ராஜபக்சே, அதே போல சிறைத்துறை அமைச்சர் இருக்கின்றார், தவிர நீர்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் இருக்கின்றார், அதே போல நானும் இங்கே இருக்கின்றன. இதுதான் ராஜபக்சே அவருக்கு அதே அதிகாரம் அதே உரிமை எனக்கும் இருக்கின்றது, சுவாமிநாதன் அவர்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே அவர் சொல்வது மாத்திரம் அரசு நிலைப்பாடு எடுத்துக்கொள்ள முடியாது, நாங்களும் அதற்கான உடன்படி தெரிவிக்க வேண்டும். ஆகவே தான் பல்வேறு கட்டுப்பாட்டு தரப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. அரசுக்குள்ளே இத்தகைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கவனத்தை செய்திப்பிலே வாங்கி ஒரு நிலையான ஒட்டு ஒருமித்த முடிவுக்கு வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.
அண்மையில் கூட காணாமல் போனவர்களும் குடும்பத்தினர் உங்களை வந்து சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பில் நீங்கள் நீண்ட காலமாக போராடி வந்திருக்கின்றீர்கள். அண்மையில் காணாமல் போனவர்கள் உங்களை சந்தித்த பொழுது என்ன கவலைகளை வெளியிட்டார்கள்?
அவர்களை பொறுத்தவரையிலே தங்களது உறவுகள் உடன் இருக்கின்றார்கள் என்றும், அவர்கள் இன்னமும் பாதுகாப்பு படைப்பிரிவினரின் மறைவுகமான முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் கூறுகிறார்கள். அவர்களது கூற்றை அவர்கள் கருத்தில் நாங்கள் நிராகரிக்கவில்லை, அது மட்டுமல்லாத இல்லை என்று அடித்து கூறவில்லை. உண்மையிலே இப்படியான கருத்துகள் பல மாதங்களுக்கு முன்னால் வெளியிடப்பட்ட, குறிப்பாக திருவோணமலை இருக்கக்கூடிய கடற்படை முகாமிலே கூட இன்னும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த கருத்து முன்வைக்கப்பட்டது. அவற்றை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அரசாதார முறையிலே செயல்பட்டு அந்த முகாம சோதனைக்கு பார்த்திருக்கின்றோம். அங்கே அப்படியான எந்த விதமான நபர் கருத்து தரவில்லை என்ற கருத்து வழியாக இருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த மக்கள் இந்த கருத்தை நாங்கள் நிராகரிக்கவில்லை, பாதிக்கப்பட்ட அவர்கள் தானே. இப்பொழுது இந்த கொழும்பு தலைநகரிலே கடந்த காலங்களில் கடத்தப்பட்ட வெள்ளவேல் கருத்து தொடர்பான செயல்பாடு கருத்துகள் செய்திகள் எல்லாம் பருவாறு வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான பலத்து விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று கூட பத்திரிகை கொண்டு பார்த்தால் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாப ராஜபக்சே போன்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் கூடிய தொடர்பை பற்றி கூட பல்வேறு கருத்துக்களை அந்த அரசு அங்கே இருந்த அமைச்சர்கள் கூட வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதெல்லாம் அடிப்படையாக நாங்கள் விசாரணை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். விசாரணைகள் படிப்படியாக பல கட்டங்கள் தாண்டி வரும் போது நிச்சயமாக கடத்தியவர்கள் எங்கே இருக்கின்றார்கள், என்ன செய்யப்பட்டார்கள், எங்கே இருக்கின்றார்கள் அல்லது என்ன செய்யப்பட்டார்கள், யார் அவர்கள் கடத்திய விவகாரம்லாம் வெளியே வரும்.
இலங்கை அரசின் தேசிய கலந்துரையாடல்களுக்கு பொறுப்பான அமைச்சர் மனோ கணேசன். இலங்கையின் மலையக பகுதியில் உள்ள மக்களின் நலன்களை வலியுறுத்தியும், கடந்த ஆண்டு மீரியாபெத்தை மண் சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இன்று வட இலங்கையில் கூட்டம் ஒன்று கிளிநொச்சி மாவட்டம் பரந்தனில் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் ஊவா மாகாணம் பதுளை மாவட்டத்தில் மீரியபெத்தை மண் சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு 1 வருட நிறைவையொட்டி வடமாகாணம் பரந்தனில் மெழுகுதிரி கொளுத்தி அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கை மெதடிஸ்த சபையின் பெருந்தோட்ட சமூக மேம்பாட்டு திருப்பணி என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. மண் சரிவில் உயிரிழந்தவர்களின் ஆன்மசாந்திக்கான பிரார்த்தனையுடன் பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளிட்ட மலையக மக்களின் வீடு, காணி உரிமைகள் மற்றும் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கான கோரிக்கைகளும் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்வு குறித்து இலங்கை மெதடிஸ்ட சபையின் பரந்தன் ஆலயத்திற்கு பொறுப்பான அருட்தந்தை செங்கன் தேவதாசன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றும் மாக்கந்த தொழிற்சாலையில் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கான வீடுகள் இன்னும் முழுமையாக கட்டி கொடுக்கப்படவில்லை. எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக வீடுகளை கட்டி கொடுக்க அரசாங்கம் முன்வர வேண்டும். இரண்டாவதாக, லயத்து வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தக்கதான அனைத்து மலையக மக்களுக்கும் தனி வீட்டு திட்டத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும். அத்தோடு தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள உயர்வு உடனடியாக வழங்கப்பட வேண்டும். ஜனாதிபதி இலங்கையின் ஏனைய சமூகங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் மலையக சமூக விடயத்திலும் கொடுத்து மலையக மக்களின் நீண்டகால பிரச்சனைகளான வீடு காணி உரிமையை வழங்குவதோடு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற்றுக் கொடுக்க கம்பெனிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும். ஐந்தாவது விஷயம், அப்படி கம்பெனிகள் செய்யாவிட்டால் உடனடியாக கம்பெனிகளை அரசாங்கம் பொறுப்பெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மலையக தொழிற்சங்க தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மலையக மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு இதய சுத்தியுடன் உழைக்க முன்வர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் இருந்து அவர்கள் ஒதுங்கிக் கொண்டு மக்களே தங்கள் பிரச்சனைகளை அரசுடனும் கம்பெனிகளுடனும் பேசி தீர்த்துக் கொள்ள வழியமைக்க வேண்டும். ஏழாவதாக, மலையக சொந்தங்களின் உரிமைகளுக்காக வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் சொந்தங்களும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும். அதற்காக ஒன்றிணைந்த ஒரு சிவில் அமைப்பை எதிர்காலத்தில் உருவாக்குவதற்கு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பிரார்த்தனை ஏற்படுத்தப்பட்டது.
நீங்கள் ஒரு மத பிரிவாக இருக்கிறீங்க, இவ்வாறு ஒரு மத நிறுவனம் இந்த மலையக மக்களுடைய தேவைகள் அரசியல் பிரச்சனைகள் சார்ந்த விடயங்கள்ல அக்கறை காட்டி இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன?
முதலாவது, நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள். அதனால நாங்கள் சமய தலைவர்கள் என்பவர்கள் அல்லது சமய நிறுவனங்கள் என்பது வெறுமனே சமய நடவடிக்கைகள் மட்டுமில்லாமல் சமூகத்தில் இருக்கின்ற மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதும் அவர்களுடைய மேம்பாட்டுக்காக உழைப்பதும் அவர்களுடைய துன்பங்களில் பங்கு பெறுவதுதான் திருச்சபையுடைய பிரதான நோக்கம். எனவே அந்த வகையில் தான் நாங்கள் வன்னியில் வாழ்ந்தாலும் மலையகத்து வாழ்கின்ற சொந்தங்களுக்காக நாங்கள் இந்த பிரார்த்தனையை நாங்கள் ஏறெடுத்தோம். அத்தோடு எங்களுடைய மெதரச திருச்சபையில் தற்போது மலையக மக்களுக்கான சிறப்பு பணியாற்றுவதற்காக பெருந்தோட்ட சமூக மேம்பாட்டு திருப்பணி என்று ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய இணைப்பாளராக நான் இருக்கின்றேன். அத்தோடு சமூக பொறுப்பை திருச்சபை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம்
என்றார் அருட்தந்தை செங்கன் தேவதாசன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கை தலைநகர் கொழும்பில் சேகரிக்கப்படும் குப்பையை வடமேற்கு பகுதியிலுள்ள புத்தளம் பகுதிக்கு கொண்டு செல்வதற்கும் உள்ளூரில் குப்பைகளை அகற்றாமல் இருப்பதற்கும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. இதுகுறித்து அங்கிருக்கும் பிபிசியின் செய்தியாளர் KS உதயகுமார்.
கொழும்பு நகரிலிருந்து அகற்றப்படும் குப்பைகள் புகையிரதம் மூலமாக புத்தளம் நோக்கி கொண்டு செல்லும் அரசாங்கத்தின் உத்தேச வேலை திட்டத்தின் மூலம் எந்தவிதமான பயனும் ஏற்பட மாட்டாதென்று குப்பைகளினால் பாதிக்கப்பட்ட மக்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது கொழும்பு நகரில் இருந்து அகற்றப்படும் குப்பைகள் கொழும்புக்கு அண்மையில் அமைந்துள்ள மீத்தட்டமுள்ள பகுதியில் குவிக்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள மீத்தட்டமுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்களின் சங்கத்தின் தலைவர் KK கீர்த்திரத்ன தெரிவித்தார்.
அஹிம்சக ஜனதாவினின்
கொழும்பு நகரில் இருந்து அகற்றப்படும் குப்பைகள் தினந்தோறும் மீத்தொட்டமுள்ள பகுதிக்கே கொண்டு வந்து கொட்டப்படுகின்றது. இதன் காரணமாக எமது பிரதேசத்தில் ஒரு பாரிய குப்பை மலையொன்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் சுகாதார மற்றும் சூழல் ரீதியான பாரிய அழிவுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், டெங்கு காய்ச்சல் உட்பட பல நோய்கள் பரவி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த குப்பை காரணமாக மீத்தொட்டமுள்ள அண்மித்த பகுதியில் வசிக்கும் 40,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த குப்பை பிரச்சினைக்கு தீர்வொன்றை பெற்றுத்தருமாறு கடந்த அரசாங்கத்திடம் பலமுறை வேண்டுகோள்களை முன்வைத்த போதிலும் சாதகமான பதில்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சினைக்கு தீர்வொன்றை பெற்றுத்தருவதாக கடந்த தேர்தல்களின் போது தற்போதைய அரசாங்கம் தங்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கிய போதிலும் அவர்களும் இதுவரை நியாயத்தை பெற்றுக் கொடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சினைக்கு தீர்வாக அரசாங்கம் எவ்வாறான யோசனைகளை முன்வைத்துள்ளதென்று கேட்டபோது இவ்வாறு பதில்களை வழங்கினார். மீத்தொட்டமுள்ள பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களின் சங்கத்தின் தலைவர் KK கீர்த்திரத்ன.
நமூத்த மேவன கோட்டாத்தினோட்ட
புகைரதம் மூலம் 100 கிலோமீட்டருக்கும் அப்பால் உள்ள புத்தளம் பகுதிக்கு கொண்டு செல்லும் வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் முன்வைத்துள்ளது. இது சாத்தியமற்ற ஒரு வேலை திட்டம் என்று கூறிய KK கீர்த்திரத்ன, இந்த வேலை திட்டத்தின் மூலம் 3 புகைரதங்களை பயன்படுத்தி ஒரு தினத்துக்கு 600 டன் குப்பைகளை மாத்திரமே அகற்ற முடியும் என்று தெரிவித்தார். ஆனால் கொழும்பு நகரில் இருந்து ஒரு தினத்துக்கு 2000 டன் குப்பை அகற்றப்படுகின்றது. தற்போது கொழும்பில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கொழும்பு துறைமுக நகரம் உட்பட பாரிய திட்டங்கள் பூர்த்தியான பின்னர், அதாவது அதாவது 2017 ஆண்டில் ஒன்று சேரும் குப்பைகளின் தொகை 2750 டன் வரை அதிகரிக்க உள்ளது. அப்போது புகையிரதங்களை பயன்படுத்தி குப்பைகளை அகற்றும் திட்டத்தின் மூலம் எந்தவிதமான தீர்வுகளும் ஏற்பட மாட்டாதென்றும் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டோரின் சங்கத்தின் தலைவர் கே கே கீர்த்திரத்ன. கொழும்பு நகரில் இருந்து அகற்றப்படும் குப்பைகள் தற்போது மீத்தொட்டமுள்ள பகுதியில் சுமார் 300 அடி வரை உயரத்துக்கு குவிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த குப்பை மலையில் தற்போது பல வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த குப்பை சரிந்து விழ ஆரம்பித்தால் அண்மித்த பகுதிகளில் பாரிய உயிர் சேதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். இலங்கையின் வடமாகாணத்திலிருந்து முஸ்லிம் மக்கள் விடுதலை புலிகளால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டது இன்றளவும் தமிழ் முஸ்லிம் உறவுகளில் ஒரு நெருடலாகவே உள்ளது என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் வெளியேற்றப்பட்ட முஸ்லிம் மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பிலான கருத்தரங்கம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த விஷயத்தில் வடமாகாண சபையின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் வடமாகாணத்திலிருந்து விடுதலை புலிகளினால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட முஸ்லிம் மக்களை மீள்குடியேற்றுவதிலும் தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களுடைய நல்லுறவை வளர்ப்பதிலும் வடமாகாண சபையை முன்னின்று செயற்பட வேண்டும் என்று தமிழ் முஸ்லிம் மக்களின் நல்லுறவுக்கான அமைப்பினால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கலந்துரையாடலில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இடம்பெயர்ந்த முஸ்லிம் மக்களின் மீள்குடியேற்றத்திற்கு என்ன வகையிலான நடவடிக்கைகளை எடுப்பது என்பது குறித்து ஆராயப்பட்ட இந்த கலந்துரையாடலில் தமிழ் முஸ்லிம் சமூகங்களைச் சேர்ந்த பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள், சமூக சேவையாளர்கள் என ஆண்கள் பெண்களும் கலந்து கொண்டிருந்தனர்.
யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களிடையே ஒற்றுமையையும் உறவையும் வளர்க்க வேண்டும் என்று ஒன்று சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கிறார்கள் என்றதான் ஒரு முக்கியமான இது. முக்கியமாக அதுல சொல்லப்பட்டது என்னன்னா, இந்த முஸ்லிம் மக்கள் குடியிருந்த இடங்களில் உள்ள காணிகளுக்கு சிலவருக்கு உறுதி இல்லை, உறுதிகளை இழந்து விட்டார்கள். அந்த உறுதிகளை எவ்வாறு எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் எந்தெந்த இடத்தில் அவர்களுக்கு காணிகளை திரும்பி கொடுக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தொழில்களை மீள்குடி ஆரம்பிக்கிறதுக்கு வடமாகாண சபையிட்டு ஒரு ஒரு உந்தலை கொடுக்கறதுக்கு தான் இந்த மீட்டிங் நடந்தது. அவருடைய காணிகளை திரும்பி கொடுக்கறதுக்கும் அவர்களையும் இந்த வீட்டு திட்டங்களுக்கு உள்வாங்க சொல்லி ஒரு ஒரு கோரிக்கை. இதுதான் முக்கியமான அந்த அம்சம். மற்றது அவர்களுடைய பாடசாலைகள், மஸ்குகள், அதுகளை வந்து பிரத்யேகமான ஒரு ஒரு கவனத்தை செலுத்த வேணும் அவர்களுக்கு. அந்த ரீதியில இந்த கூட்டம் நடைபெற்றது. யாழ்நகர சபை மூலமாகவும் வடமான சபை மூலமாகவும் அது மட்டுமல்ல ஆளுநர் மூலமாகவும் இவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லப்பட்டது.
என இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவரும் தமிழ் முஸ்லிம் மக்களின் நல்லுறவுக்கான அமைப்பின் உறுப்பினர்களில் ஒருவருமாகிய மயில்வாகனம் சூரியசேகரன் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் கூறினார். அத்துடன் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான நல்லுறவை வளர்ப்பதிலும் வடமாகாண சபையை முன்னின்று செயற்பட வேண்டும் என்ற கருத்தும் இந்த கலந்துரையாடலில் முன்வைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதுகுறித்து வடமாகாண சபையின் நிலைப்பாடு என்ன என்று வடமாகாண சுகாதாரத்துறை, சமூக சேவைகள், புனர்வாழ்வு மற்றும் சிறுவர் பெண்கள் விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் சத்யலிங்கம் அவரிடம் கேட்டேன்.
ஆனால் 2013 ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட வடக்கு மாகாண சபைக்கு இந்த மீள்குடியேற்றம் தொடர்பாக கருத்துக்களை சொல்வதற்கோ அல்லது அதை நடைமுறைப்படுத்துவதற்கோ எந்த ஒரு சந்தர்ப்பமும் வழங்கப்படவில்லை. ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பிற்பாடு வடக்கு மாகாணத்திலே இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய பகுதியிலே மீளக்கூடிய அமர்வதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் இப்போது செய்து கொண்டு வருகின்றோம். இந்த வடக்கு மாகாண சபையால செய்யப்படுகின்ற உட்கட்டமைப்பு உருவாக்குற விடயங்கள்ல இருந்து அனைத்து விடயங்களையும் நாங்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் தான் செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் இருந்த போதும் சிறிய விடயங்கள்லாம் எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருந்த அதற்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. ஆனால் முஸ்லிம் மக்களுக்கு உருப்படியான மீள்குடியேற்ற திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு பொறுப்பான அமைச்சராகவும் ஒரு முஸ்லிம் அமைச்சர் தான் இருந்தார். ஆகவே அந்த பிழையை அவர்கள் செய்ததை நாங்கள் மறக்க முடியாமல் இருக்கின்றது. இனிவரும் காலங்களில் வடக்கு மாகாண சபையினுடைய முக்கியமான பங்களிப்புடன் தான் வடக்கு மாகாணத்திலே மீளக்குடியேறுகின்ற மக்களுக்குரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதாக மத்திய அரசாங்கத்தினுடைய மீள்குடியேற்ற அமைச்சர் எங்களுக்கு உறுதிமொழி வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் வடக்கு மாகாண சபை மிகவும் நிதானமாக அவதானமாக செயற்படும் என்றதான் சொல்லலாம். இந்த இரண்டு இனக்குழுக்களுக்கும் இடையிலே ஒரு சகவாழ்வு நல்லிணக்கம் உருவாக்கப்பட வேண்டும். அதற்குரிய திட்டங்களை நாங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கின்றோம்
என்றார் வடமாகாண சுகாதாரத்துறை மற்றும் புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள்.
யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம் மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பான செய்தி குறிப்பை தந்தார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக
மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 7 பகுதி தயாரித்து வழங்குபவர் சிவராமகிருஷ்ணன்.
மங்கள இசை கருவிகளான நாகஸ்வரம் மற்றும் தவில் ஆகியவை இணை பிரியாதவை. ஆலய விழாக்கள், இசை நிகழ்வுகள் என எதுவாக இருந்தாலும் அது மேள கச்சேரி அல்லது நாகஸ்வர கச்சேரி என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் அந்த நிகழ்வுகளில் முதலாவதாக ஒலிப்பது தவில்தான். ஆலயங்களில் உற்சவ காலங்கள் தொடங்குவதற்கு முன்னர் யமபேரி என்று இசை நூல்களில் குறிப்பிடப்படும் தவிலுக்கு தனியாக பூஜை செய்யப்பட்ட பின்னரே கொடியேற்றம் நடைபெறும் என்றும், உற்சவ காலம் முடிந்து கொடி இறக்கம் செய்யப்படும் பொழுதும் தவிலுக்கு பூசைகள் நடைபெறும் என்பது ஆலய குறிப்புகள், ஆகம சாஸ்திரங்கள் மற்றும் இசை நூல்கள் ஆகியவற்றில் காண முடிகிறது. தவிலுக்கு வேறு பல பெயர்களும் இலக்கியங்களில் காணப்படுகின்றன என்று கூறுகிறார் இசை ஆர்வலரும் தமிழ் இசை ஆய்வாளருமான நாவண்ணா மம்மது.
தவிலுங்க வாக்கியத்துக்கு முதல்ல வந்து தாவில் அப்படிங்கிற ஒரு சொல் தான் வழக்கத்துல இருந்திருக்கு. பேரிகை படகம் தாவில் சிலப்பதிகாரத்துல அடியார்க்கு நல்லார் உரையில அது வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருப்புகள்ல வந்து தவில் அப்படிங்கிற சொல் ஆகுது. அது கல்வெட்டுகள்லயும் தவில் அப்படிங்கிற சொல் தான் இருக்கு. இந்த தவிலுக்கு வந்து வேறு சொற்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா தாவில், மேளம், கொட்டு, உடல், உடல் கூறு, சக்கை, தக்கை, இப்படி நிறைய தமிழ்ல சொற்கள் இருக்கு. இந்த நாகசுரம் தவில் இரட்டை வாத்தியங்கள் அப்படின்னு சொல்லணும், இரட்டை பிறவிகள். நாகசுரத்திற்கு எப்படி ராஜவாத்தியம்னு பேர் இருக்கோ அதே மாதிரி தவிலுக்கும் ராஜவாத்தியம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. செவ்வியல் இசை அப்படிங்கிற அரங்கிசையிலும் சரி, நையாண்டி மேளம் என்ற கிராமிய கலையிலும் சரி, தவில் போல் ஒரு தாளக்கருவியை நாம் காண முடியாது. பலாமரத்தில் செய்யப்பட்ட இந்த கூடுதான் தவில் கருவியில எதிரொலிப்பானாக ஒரு ரெசனேட்டரா வேலை செய்து தவிலுடைய ஒலியை அதிகரித்து இனிமையாக்குவதே இந்த உட்கூடுதான். இது வந்து ஒரு இருமுக தோல் கருவி அப்படின்னு சொல்லணும். வளந்தலை, இளந்தலை என்று இந்த உறுப்புகள் அழைக்கப்படுகின்றன. வளந்தலையில் ரெண்டு தோள்கள் அடுக்காகவும் இடந்தலையில் ஒரு தோல் கொண்டு இந்த கருவி அமைக்கப்படுகிறது. இத்தோள்கள் வழக்கமாக ஆட்டு தோலால் ஆனவை. இந்த தட்டுங்கிற வளந்தலை அப்படிங்கிறது தவிலினுடைய முக்கியமான பகுதி. இது கைவிரல்களால தான் இயக்கப்படுகிறது. தாம் தீம் தொம் தகிட நம் கிட ஜம் என்ற சொற்கட்டுகள் வளந்தலையில் தான் வாசிக்கப்படுகிறது. வழக்கமாக இடந்தலை ஒரு குச்சியால் இயக்கப்படுகிறது. இந்த குச்சிகளுக்கு பேரு குணில் அப்படிங்கிற பேரு. இந்த குச்சிகள் திருவாச்சி மரத்திலிருந்து செய்யப்படுகிறது. திருவாவூர்வரை, பன்ருட்டி ஆகிய இடங்களில் மற்றும் ஈழத்தில் யாழ்ப்பாணத்திலும் இந்த தவில் வாக்கிய கருவி செய்யப்படுகிறது.
நாகஸ்வரம் மற்றும் தவில் இசை இன்றளவும் பெரும்பாலும் இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தே உள்ளது. அதுவே மங்கள இசையின் பலமாகவும் பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது. வேறு சில சமூகத்தவரும் மங்கள இசையை கற்க முயன்றுள்ளார்கள். ஆனால் அவர்களால் பெரிய அளவில் பரிமளிக்க முடியவில்லை என்கிறார் தஞ்சையிலுள்ள இசை ஆர்வலரும் எழுத்தாளருமான நாகராஜன் சிவராமகிருஷ்ணன்.
சில பேர் வந்து இதை முயற்சி பண்ணி பார்த்தாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் பழனியில் லட்சுமி நரசிம்ம ஐயர் அப்படின்னு நாம் அறிந்தவரை முதல் பிராமணன் நாகசுரம் வாசிக்க முயற்சி பண்ணார். அவர் ஏதோ வாசித்தாரை தவிர்த்து அவருடைய வாசிப்பு வந்து ரொம்ப ஓஹோன்னு இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அதே போல் தவிலில் வந்து மன்னார்குடியில் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்த கணேசையருங்கிறவர் தவில் வாசித்தார். திருச்சேரையில் சாரநாத பெருமாள் கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணுற பட்டாச்சாரியாரோட பையன் ரங்கநாத பட்டாச்சாரியார் இன்றைக்கும் தவில் வாசிச்சுருக்கார். பட் அவங்களால எல்லாம் வந்து மற்ற தவில் வித்வான்கள் இசைவியலாளர் குலத்தில் தோன்றிய அப்படின்னு வச்சுக்குவோமே, அந்த தவில் வித்வான்கள் அளவுக்கு இவங்களால வந்து வாசிக்க ஒரு காம்பிடன்சி திறமை இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. இதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் சொல்லலாம். இவங்கள்லாம் வந்து முழுக்க முழுக்க சைவ உணவு சாப்பிட்றவங்க. அதுக்கு வந்து சக்தி, அதை வாசிக்க நாதசுரத்துக்கு தம்மு ரொம்ப வேணும், வோக்கல் காசு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் நாதசுரம் வாசிக்க முடியும். அதே போல் தவிலுக்கு வந்து உடம்பு சக்தி நிறைய இருக்கணும், ஓங்கி அடித்து வாசிக்கணும். அந்த அளவுக்கு இவாளுக்கு ஸ்டாமினா இல்லை. மற்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, நமக்கு சரியாக வராது அப்படின்னு விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த இந்த ஷேக் மஹபூப் சுபானி, காலிஷாபி, காசிம் பாபு இந்த மாதிரி விரலை விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில வித்வான்கள் தான் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் ஷேக் சின்ன மௌலானா வாசித்தார், அவருடைய கசின் பிரதர் ஷேக் ஆதம் சாஹிப் அவங்களாம் வாசித்தாங்க. இதை தவிர்த்து மற்ற குலங்கள் இனங்களை சேர்ந்தவர்கள் யாரும் இதில் முயற்சி கூட பண்ணியிருந்ததாக நமக்கு தெரிய வரவில்லை.
இவ்வளவு சிறப்பும் பாரம்பரியமும் நிறைந்த தவில் வாத்தியத்தை தயாரிப்பவர்களின் நிலை எப்படி உள்ளது என்பதை காண திருவாவடுதுறை பயணமானேன். தவில் பட்டறை தயாரிக்கும் ஒன்றில் எவ்வித செயல்பாடுகளும் இல்லாத நிலையில் சோர்வாக அமர்ந்திருந்தார் கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக தவில் தயாரிப்பில் ஈடுபடும் சாமிநாத ஆசாரி.
சந்தோஷம் இல்லைங்க, ஒன்றும் எப்போதும் போல தான். உடனே இந்த வேலை செய்ய முடியாது. மரம் வாங்கி அதை கட் பண்ணி அது காஞ்ச பிறகு ஒரு வருஷம் கழிச்சு தான் அதை ஃபினிஷிங் கட்டையணும். பழசு ரிப்பேர் நிறையா வரும். இப்படி தான் இருக்கணும்னு செய்கிறது இந்த திருவாரூர்துறையில் மட்டும்தான்.
தவில் தயாரிப்பில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சங்கடங்கள் என்னென்ன?
மரம் வாங்கினோம்னா நஷ்டமாகப்படும். ஒரு 10 கட்டைக்கு மரம் வாங்கினோம்னா 4 கட்டை சுத்தமாக தேரும், 2 கட்டை ஓட்டைப்படும், மரம் சாப்பிட்றோம், தங்க முடியாத நஷ்டம் வரும் மரத்தில்.
ஒரு தவில் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன விலைக்கு விற்கிறீங்க?
மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து 10 ரூபா 15 ரூபா. இதே நிரந்தரமாக செய்யக்கூடிய கவர்மெண்ட் வேலை இல்லை, கைத்தொழில். இதிலேயே நம்ம சம்பாரித்து ஒன்றும் செய்ய முடியாது. மரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். மாதம் இவ்வளவுலாம் சொல்ல முடியாது. ஒரு நேரம் தொழில் நடக்கும், ஒரு நேரம் இல்லாமல் இருக்கும். மழை காலத்தில் சுத்தமாக இருக்காது.
ஒரு தவில் தயாரித்து பூரணமாக முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?
முதல்ல அந்த மரத்தை கட் பண்ணி அதை சைஸ் பண்ணி போர் பண்ணி அதில் தேதியை போட்டு போட்டுடணும். அது ஒரு வருஷம் காஞ்சதுக்கு பிறகு தான் மொத்தம் 4 நாள் செய்யணும் இந்த வேலை. நாங்கள் உட்டு மட்டும் தயார் பண்ணி கொடுத்துருவோம். நீட்டு 15.5 இன்ச், வா வந்து 8 8.5 கால், 42 துந்தி வச்சு 5.5 கிலோ 5.75 கிலோ வச்சு நாங்கள் அந்த உட்டு மரத்தை ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். எங்கள் வேலை அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அந்த வலை தயார் பண்ணுறது திருவையாறில் இருக்கார், அங்கே போய் வலை வாங்கிக்கணும். சிதம்பரத்தில் இருக்காங்க. இதெல்லாம் வாங்கிட்டு அந்த போல்ட்டு ஃபிட்டிங் பண்ண 1000 வரணும்.
இல்லை, முன்னால் வந்து பெரும்பாலும் வந்து ஆட்டுத்தோல் தான் போட்டாங்க.
ஆமாம்.
அதுக்கு பிறகு வந்து மாட்டுத்தோல் போடுற அந்த வழக்கம் வந்துச்சு. ஆனால் பல வித்வான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டுத்தோல் போடும்போது ஏற்பட்ட அந்த நாதம் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த இனிமை மாட்டுத்தோலில் கிடைக்கல அப்படின்னு சில வித்வான்கள் ஆதங்கப்படுறாங்க. அது சரியா? அது
சரிதான். அது ஆட்டுத்தோல் போட்டு போடும்போது இரும்பு போட மாட்டாங்க. அதை தட்டு சொறி ஆட்டுத்தோல் சொறி வச்சுக்கிட்டு அந்த வார் போட்டு இழுப்பாங்க. வச்சரம் வாருன்னு திருப்பதியில் விற்கும். அதை மாட்டு இழுத்தாக்கா இழுத்து முட்டிச்சாங்கன்னாக்கா அது எல்லாரும் இழுக்க முடியாது. தவுளு பிடிக்கிறதுக்காக இருப்பாங்க தனியாக.
வாறு பிடிக்கிறது?
ஆமாம், இழுக்க ஆள் கிடையாது. இப்போ
பலா மரத்தை தவிர வேறு மரத்தில் தவுள் பண்ண முடியாதா?
முடியாது, நாதம் வராது. நாதம்ங்கிறது இந்த பலா மரம் ஒன்றில் தான் வரும். நம்மகிட்ட வந்து செய்துக்கிட்டு போவாங்க பெரிய வித்துவாங்கலாம். அவங்க வேலை முடிஞ்சோன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க.
ஒரு காலத்தில் பல பிரபலங்கள் சந்தித்து உரையாடும் இடமாகவும் இருந்துள்ளது நாகஸ்வரம் மற்றும் தவில் தயாரிப்பு நிலையங்கள். அவற்றில் பல இன்று களை இழந்து இயந்திரங்கள் துருபிடித்து செயல்பாடு இன்றி இருப்பது இசை ஆர்வலர்களை கவலையடைய செய்யும் என்பது யதார்த்தம். இளைய தலைமுறையைச் சேர்ந்த பூபதி ஆசாரி குடும்பத் தொழிலை விடாமல் பல சிரமங்களுக்கு இடையே தவில் தயாரிப்பை முன்னெடுத்து வருகின்றார்.
இது வந்து பாரம்பரியமாக எங்கள் தாத்தா அப்பா செஞ்சாங்க. எங்களை நம்பி தவுள்காரவங்கலாம் இருக்காங்க. அதனால் இதை பாரம்பரியமாக செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும். மற்றபடி இந்த தொழிலுக்கு ஒன்று செய்யணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. கவர்மெண்ட் எங்களுக்கு இதுக்கான சரியான அங்கீகாரமும் கிடையாது.
பாரம்பரியம் சாப்பாடு போடுமா?
அது வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னதுனால, தாத்தா வழி அப்பா அப்பா வழி நான் அப்படி போணுச்சு. தொழிலை அதிகமாக நேசிச்சது ஒரு காரணம், இதை விட்டு போக முடியல. வேற ஒன்றும் இதுக்கு ஒன்று ஒரு மிகப்பெரிய காரணம் சொல்ல முடியல. இது வந்து ஒரு அழியா கலை, நம்மளால் அழியக்கூடாது. ஏன்னா திரும்பி உருவாக்க முடியாது. அந்த ஒரே காரணத்தால் தான் செய்கிறோம்.
இழுத்து பிடிச்சி கூட எவ்வளோ நாள் செய்ய முடியும் அந்த மாதிரி?
இழுத்து பிடிச்சிக்கிடுங்க செய்கிறது வந்து நம்ம கையில் இல்லை. எப்போ வேணாலும் இது நிற்க வாய்ப்பும் இருக்குது.
தவுள் நாகஸ்வரத்தினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கும்பொழுது, அதை சார்ந்திருக்கக்கூடிய உங்களை போன்ற கலைஞர்களுடைய எதிர்காலமும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கவலை இருக்கா மனசில்?
தாராளமாக இருக்காது. அதை வந்து மறுக்கிறதுக்கு இது இல்லை. காலங்கள் அதுமாரி இருக்குது.
இப்படி கம்பீரமாக பல ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தில் ஒலித்த இந்த இசை இன்னும் எவ்வளவு காலம் தனது கம்பீரத்தையும் சமூகத்தில் தனது இடத்தையும் தக்க வைத்துக் கொள்ளும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. நாகஸ்வரத்தின் ஒலியை உலகறிய செய்வது அந்த வித்வான்களில் உதட்டுடன் ஒட்டி உறவாடும் சீவாளி. அந்த சீவாளி தயாரிப்பு மற்றும் அதிலுள்ள நெருக்கடிகள் ஆகியவை குறித்து அடுத்த பகுதியில் பார்ப்போம்.
நேர்கள் இதுவரை கேட்டது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 7ஆம் பகுதி. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன்.
இனி தற்பொழுது வந்துள்ள விளையாட்டுச் செய்தி ஒன்று. WTA அதாவது உலக டென்னிஸ் அசோசியேஷனின் உலக மகளிர் சாம்பியன்ஷிப்பின் இரட்டையர் பட்டத்தை இந்தியாவின் சானியா மிர்சா மற்றும் சுவிட்சர்லாந்தின் மார்டினா ஹிங்கிஸ் சிங்கப்பூரில் வென்றுள்ளார்கள். இந்த ஜோடி பெறும் 9வது பட்டம் இது. சானியா மிர்சாவும் மார்டினா ஹிங்கிஸும் மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஸ்பெயின் நாட்டு ஜோடியான கார்பைன் முர்கூசா நவரோவா ஜோடியை 6-0, 6-3 எனும் நேர் செட்களில் வென்றார்கள். இந்த போட்டி சிங்கப்பூரின் உள்ளரங்கு விளையாட்டு மைதானத்தில் இன்று மாலை முடிவடைந்தது. இனி இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
எகிப்தில் நேற்று சனிக்கிழமை ரஷ்ய விமானம் நொறுங்கி விழுந்த இடத்தில் ரஷ்யாவின் போக்குவரத்து மற்றும் அவசரகால சேவைகளுக்கான அமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள். அசர்பைஜானில் பிரதான எதிர்க்கட்சிகள் வாக்குப்பதிவை புறக்கணிக்கின்ற நிலையில் அங்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது.
நேர்களே, நீங்கள் கடந்த ஒரு வார கால நமது நிகழ்ச்சியை நமது இணையதளமான bbctamil.com கேட்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதேபோல் ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமும் நீங்கள் உடனுக்குடன் எங்களை தொடர்பு கொண்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம்.